நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்க உள்ள நிலையில் முஸ்லீம் கட்சிகள் நிலைப்பாடு குறித்த விரிவான தகவல்கள்.
எங்களை இந்த இறைச்சி துண்டுகள் எலும்பு துண்டுகள் கிடைக்குமோ அந்த பக்கம் செஞ்சு விடுவாங்க. எங்கட பவரை காட்டி நாங்க இந்த பேசுகிற அரசியல்ங்கிறது விடுபட்டு போயிட்டு.
நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தான் வைத்த வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டதாக வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் பிபிசியிடம் தெரிவித்தவை.
தமிழரசு கட்சியில் அனந்திக்கு சீட் கொடுக்க முடியாது என்ற செய்தியை கட்சியின் தலைவர் நாவை சீனாராஜ் அவர்கள் தெளிவாக தெரியப்படுத்தியிருந்தார். பலர் கூடாக
விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளிகள் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக வந்துள்ள செய்திகள் குறித்து கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதல்வர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் கருத்துக்கள். பிரிட்டனின் விக்டோரியா மகாராணியார் அணிந்திருந்த ஒரு ஜோடி உள்ளாடைகள் ஏலத்தில் விற்கப்பட உள்ளது குறித்த செய்திகளும் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம். இன்றைய தமிழோசியில் முதலாவதாக நீங்கள் கேட்க இருப்பது செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
கிரேக்கத்தின் கடன் நெருக்கடியை தீர்ப்பது தொடர்பில் கடன் கொடுத்தவர்கள் கடைசியாக முன்வைத்திருந்த நிபந்தனைகளை ஏற்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கான வாக்கெடுப்பில் பெருமளவிலானோர் வாக்களித்திருக்கின்றனர். கருத்து கணிப்புகளின்படி இரண்டு தரப்பிலும் முடிவுகள் மிக நெருக்கமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அரசாங்கத்தின் நீண்டகால சிக்கன நடவடிக்கைகளால் பலரும் அதிருப்தி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே எந்த முடிவு வந்தாலும் தமக்கு தீர்வு கிடைக்கப் போவதில்லை என்று பலரும் நம்புகின்றனர். இல்லை என்று முடிவு வந்தால் கிரேக்கம் யூரோ வலயத்திலிருந்து அநேகமாக வெளியேறிட நேரிடும் என்று ஐரோப்பிய தலைவர்கள் எச்சரித்துள்ளனர்.
சிரியாவில் இஸ்லாமிய அரசு அமைப்பு என்று தங்களை கூறிக்கொள்ளும் குழு வலுவாக நிலை கொண்டுள்ள ராக்கா நகரின் மீது அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படையினர் மேற்கொண்ட தீவிர வான் தாக்குதல்களில் குறைந்தது 20 IS தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களில் குழந்தையொன்று உட்பட 6 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை சிரியாவில் மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல்களில் ஒன்றான இந்த தாக்குதலில் 16 முறை வான்வழியாக குண்டுகள் வீசப்பட்டன என்று அமெரிக்க அரசின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ராக்கா நகரை மையமாக வைத்து சிரியா மற்றும் ஈராக் நாடுகளிடையே தமது படை நகர்வுகளை IS அமைப்பு செய்ய முடியாதபடி முடக்குவதே இந்த தாக்குதல்களின் நோக்கம் எனவும் அந்த அமெரிக்க அதிகாரி கூறுகிறார்.
ஈரானின் அணுத்திட்டம் தொடர்பிலான பேச்சுவார்த்தைகளில் நியாயமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆனால் உடன்பாடு இன்னும் நிச்சயமாகவில்லை என்றும் அமெரிக்க வெளியுறவுச் செயலாளரான ஜோன் கெரி கூறியிருக்கிறார். செவ்வாய்க்கிழமைக்கு இடையில் உடன்பாட்டை எட்டுவதற்கான இறுதிக்கட்ட முயற்சியாக உலகின் 6 ஆதிக்க சக்தி நாடுகள் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றன.
Over the past few days, we have in fact made genuine progress.
வியன்னாவில் பேச்சுவார்த்தை மண்டபத்துக்கு வெளியே கருத்து தெரிவித்த ஜோன் கெரி, உடன்பாடு இன்னும் இறுதிக்கட்டத்தை நெருங்கவில்லை, ஆனால் பேச்சுவார்த்தைகள் தீர்க்கப்பட வேண்டிய பல பிரச்சனைகளுக்கு நடுவே தொடர்ந்து முன்னெடுக்கப்படலாம் என்று கூறினார். ஈரான் நிகழ்வு போக்கின்றி பிடிவாதமாக இருந்தால் அமெரிக்கா பேச்சுக்களிலிருந்து வெளியேறிவிட விரும்புவதாகவும் அவர் கூறினார்.
போலியோவிற்கு எதிரான தடுப்பு மருந்தை தமது பிள்ளைகளுக்கு வழங்குவதற்கு பெற்றோரை வலியுறுத்துவதற்கான பிரச்சாரத்தில் தாம் இணைந்து கொள்வோம் என பாகிஸ்தானின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கும் குவாட்டா பகுதியின் செல்வாக்கு மிக்க மதகுருமார்கள் தெரிவித்துள்ளனர். கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி ஒரு நபரை முற்றாக முடக்கிவிடும் அளவிற்கு தாக்கத்தை போலியோ நோய் ஏற்படுத்தக்கூடும் என்றாலும் அதை தடுப்பதற்காக வழங்கப்படும் சொட்டு மருந்தானது இஸ்லாத்திற்கு எதிரானது என்று கூறி பல பெற்றோர்கள் தமது குழந்தைகளுக்கு அந்த மருந்து வழங்கப்படுவதை தடுத்து வருகின்றனர். வெள்ளிக்கிழமை தொழுகையின் பின் நடைபெறும் சொற்பொழிவில் போலியோ தடுப்பு மருந்து திட்டம் தொடர்பில் மதகுருமார்கள் கலந்துரையாட வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
மலேசிய பிரதமர் நஜீத் ரசாக் தனது சொந்த வங்கிக் கணக்குகளுக்கு 700 மில்லியன் டாலர் பணத்தை மாற்றியிருப்பதாக வெளியான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அவர் மீது அழுத்தங்கள் அதிகரித்து வருகின்றன. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நாளிதழ் முதலில் வெளியிட்டிருந்த இந்த குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய ஆவணங்கள் நாட்டின் அட்டார்னி ஜெனரலிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தில் அவசர விவாதத்துக்கு இரண்டு எதிர்க்கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளன. குற்றச்சாட்டுக்களை பிரதமர் மறுத்துள்ளார். தன் மீது குற்றஞ்சாட்டியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பது பற்றி ஆராய்வதாகவும் அவர் கூறியிருக்கிறார்.
யமனின் வடக்கு பகுதியில் ஹூத்தி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினர் மேற்கொண்ட வான் தாக்குதலில் சந்தையொன்று தாக்கப்பட்டதாக அங்கிருந்து வரும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஹஜ்ஜா மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலில் 30 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக கிளர்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனாலும் அதனை சுயாதீனமாக உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கை நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 17 நடைபெற உள்ள நிலையில் பல கட்சிகள் இன்னும் தமது தேர்தல் திட்டங்களை அறிவிக்காத சூழலும், சில கட்சிகள் ஒரு கூட்டணியிலிருந்து வேறு கூட்டணிக்கு மாறும் சூழலும் ஏற்பட்டுள்ளன. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையேற்றுள்ள ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் ஒரு உறுப்பினரான ஜாத்திக ஹெல உரிமைய அந்த முன்னணியிலிருந்து விலகுவதாக இன்று அறிவித்துள்ளது. இதுகுறித்தும் மக்கள் விடுதலை முன்னணி JVP நிலைப்பாடு குறித்தும் கொழும்பிலிருந்து BBC KS உதயகுமார் வழங்கும் தகவல்கள்.
ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான ஜாத்திக ஹெல உருமய அந்த கூட்டமைப்பிலிருந்து வெளியேறுவதற்கு தீர்மானித்துள்ளது. இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போது அந்த கட்சியின் தலைவரும் அமைச்சருமான சம்பிக ரணவக்க இதனை அறிவித்தார்.
ஜனவரி 8 கிரியாத்மகவின் பலவேகே கட்டம நவ வேதிக்காவாக பார்த்தேன்.
நல்லாட்சியுடன் கூடிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய பிரதான கட்சிகள் தவறியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். எனவே நல்லாட்சி மற்றும் ஒழுக்கமுள்ள தேசம் ஒன்றை உருவாக்கக்கூடிய புதிய கூட்டமைப்பொன்றை உருவாக்குவதற்கு தாங்கள் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார் அமைச்சர் சம்பிக ரணவக்க. மேலும் கருத்துக்களை தெரிவித்தார் அமைச்சர் சம்பிக ரணவக்க. புதிய கூட்டமைப்பொன்று ஆரம்பிப்பது சம்பந்தமாக ஏனைய கட்சிகள் மற்றும் சமூக குழுக்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய பிரதான கட்சிகளுக்கு நாட்டின் பிரதான பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் ரணவக்க, தேசத்துக்கு ஆதரவாக செயற்படும் குழுக்கள் அங்கம் வகிக்கும் புதிய கூட்டமைப்பொன்றை உருவாக்குவதற்கு தாங்கள் தீர்மானித்ததாக தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு தேர்தலில் போட்டியிட அவகாசம் பெற்றுக் கொடுக்கப்பட்டது சம்பந்தமாக கேட்டபோது, இது சம்பந்தமாக தனக்கு எதுவும் கூற முடியாதென்று தெரிவித்த அமைச்சர் ரணவக்க, இது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தீர்மானம் என்று தெரிவித்தார். மகிந்த ராஜபக்ஷ சம்பந்தமாக மக்கள் தேர்தலின் போது தகுந்த பதில்களை வழங்குவார்கள் என்றும் தெரிவித்தார் அமைச்சர் ரணவக்க. தாங்கள் தேர்தலில் போட்டியிடவுள்ள கூட்டமைப்பின் பெயர் மற்றும் சின்னம் விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்த ஜாத்திக ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் அமைச்சர் சம்பிக ரணவக்க, தேர்தல் முறையில் மாற்றங்களை மேற்கொள்வதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட அரசியல் யாப்பின் 20 திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேறுவதை தடுப்பதற்கு செயற்பட்ட கட்சிகளுக்கு எதிர்வரும் தேர்தலின் போது வாக்குகளை வழங்க வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். இதேவேளை எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலின் போது மக்கள் விடுதலை முன்னணி தனித்து போட்டியிட தீர்மானித்துள்ளதாக அந்த கட்சியின் பிரச்சார செயலாளர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய பிரதான கட்சிகள் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முடியாதென்பதை நிரூபித்துள்ளனர். இவ்வாறான கட்சிகளுடன் கூட்டு சேருவதன் மூலம் எந்தவிதமான பலன்களும் ஏற்பட மாட்டாதென்று தெரிவித்த விஜித் ஹேராத், எனவே தாங்கள் தனித்து போட்டியிட தீர்மானித்துள்ளதாக அறிவித்தார். நல்லாட்சியுடன் கூடிய நாடொன்றை உருவாக்குவதற்கு தங்களுடன் கூட்டு சேருமாறு ஜாத்திக ஹெல உருமய இன்று விடுத்த வேண்டுகோள் சம்பந்தமாக கேட்டபோது, இந்த வேண்டுகோளை தாங்கள் நிராகரிப்பதாக தெரிவித்த விஜித் ஹேரத், ஜாத்திக ஹெல உருமய மகிந்த ராஜபக்ஷ மற்றும் மைத்ரி ரணில் கூட்டமைப்பு அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகித்து மக்களினால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சி என்று தெரிவித்தார். எனவே இவ்வாறான கட்சிகளுடன் கூட்டு சேர்வதற்கு தங்களுக்கு முடியாதென்றும் தெரிவித்தார் மக்கள் விடுதலை முன்னணியின் பிரச்சார செயலாளர் விஜித் ஹேரத். எனவே தற்போது மக்களினால் நிராகரிக்கப்பட்டுள்ள அரசியல் கலாச்சாரத்துக்கு பதிலாக புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று உருவாக்கப்படுவது அவசியம் என்று தெரிவித்த விஜித் ஹேரத், இதனை முன்னிட்டு மக்கள் விடுதலை முன்னணி இம்முறை தேர்தலில் பிரவேசிக்க தீர்மானித்ததாக அறிவித்தார். இது சம்பந்தமாக எதிர்வரும் தினங்களில் மக்களை தெளிவுபடுத்த உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து BBC KS உதயகுமார். இதனிடையே தற்பொழுது ஆட்சியில் அங்கம் வகித்து வரும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்ன, நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் யாருடன் இணைந்து போட்டியிட உள்ளனர் என்பது குறித்த விவரங்களை தருகின்றார் நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் தேசிய அரசாங்கத்தில் அங்கம் பெற்றிருந்த முஸ்லிம் அரசியல் கட்சிகளான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்தே போட்டியிட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கட்சிகளை பொறுத்தவரை சில மாவட்டங்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் பட்டியலிலும் ஒரு சில மாவட்டங்களில் தனியாகவும் போட்டியிடுவதற்கான பேச்சுவார்த்தைகளிலும் தற்போது ஈடுபட்டுள்ளன. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் தங்களுக்கும் இடையிலான புரிந்துணர்வின் அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை தாங்கள் எடுத்துள்ளதாக கூறுகின்றார் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் பொதுச் செயலாளர் YLS ஹமீத்.
ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒரு சுற்று பேச்சுவார்த்தையை நாங்கள் ஏற்கனவே முடித்திருக்கின்றோம். கூட்டாக குறிப்பாக வன்னி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், அனுராதபுரம் மாவட்டம், குருநாகல் மாவட்டம், சேலம் மாவட்டம், களுத்துறை மாவட்டம் போன்ற மாவட்டங்களை நாங்கள் கூட்டாக போட்டியிடுவது தொடர்பாக நாங்கள் ஆலோசித்திருக்கின்றோம். அதே நேரம் அம்பாறை மாவட்டம் மற்றும் கண்டி மாவட்டம், கொழும்பு மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் தனித்து போட்டியிடுவது தொடர்பாக நாங்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறுதி முடிவு இன்னும் எடுக்கவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியுடன் சாதகமான சமிக்கை ஏற்கனவே இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் அவருடன் பேசுவது டீடைல்ஸ், அதாவது எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வாறு வேட்பாளர்களை பங்கு செய்வது என்கின்றபடியே தவிர பேசுகின்றோம் என்றும் ஆனால் இறுதி முடிவு இன்னும் எடுக்கவில்லை.
இலங்கையில் முஸ்லீம் அரசியல் கட்சிகளில் பிரதான கட்சி என்று கருதப்படும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இதுவரை தனது முடிவுகளை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இதுகுறித்து குறிப்பாக கிழக்கு மாகாண முஸ்லிம்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்கள் காணப்படுகின்றது.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு காலங்காலமாக தங்களுடைய தனித்துவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவங்க தனித்துதான் போட்டிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தனித்து போட்டிட்டா தான் தங்களுடைய ஆசனங்களை காப்பாற்றிக் கொள்ள தங்களுடைய உரிமைகளையும் பெற்றுக் கொள்வதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கும். இவங்களோட தாமத்துக்கு காரணம் கேட்டா இவங்களுக்குரிய வேட்பாளர்களை தெரிசீரத்தில் பிரச்சனைகள் இருக்கும். இவங்களோட பிரதிநிதித்துவத்தை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ளும் முறையில் என்ன வகையில தக்க வைத்துக் கொள்ளலாம்ங்கிற விஷயங்கள் அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் ஒன்றிருக்கு.
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அவருடைய ரணிலோட தொடர்பு வந்து தான் தங்களுடைய கட்சியில ஐக்கிய தேசிய கட்சியில கேட்கிறாரு சொல்லி கேப்பல. ஆனா இது என்னென்னா அவங்களுக்குள்ள ஒரு சரியான ஒரு அரசியல் ஒரு இஸ்திரமான கொள்கையில் என்பதுதான் காட்டுகிறது. முஸ்லீம் அரசியல் கட்சிகள் தேர்தல் காலம் வருகின்ற போதுதான் தாங்கள் எந்த அணியுடன் இணைந்து போட்டியிடுவது கொண்டதை பற்றி ஒரு தீர்மானம் எடுக்கின்ற நிலையிலேக்கு உள்ளது. தங்களுடைய ஏனைய அரசியல் நடவடிக்கை காலங்களில் அவர்கள் எந்த விதமான ஒரு ஆர்வமும் இதில் காட்டுவதில்லை.
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசும் இந்த தேர்தலில் சில மாவட்டங்களில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்தும் ஒரு சில மாவட்டங்களில் தனித்தும் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணக்கம் கண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அது இறுதி முடிவு அல்ல என்கின்றார் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் MT ஹசன் அலி.
அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டாலும் அந்த முடிவுகளுக்கு ஹைகமாண்ட் அவங்க வந்து ஒரு அவங்க வந்து அதை அப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க. ஆனா சில கண்டிஷன்ஸ்களோட அந்த கண்டிஷன்களை தான் இப்ப நாங்க கவனிச்சு கொண்டிருக்கிறோம். இல்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கானே. இப்ப சேர்ந்து கேட்டா வெல்லக்கூடிய இடங்கள் இருக்கு. சேர்ந்து கேட்டா எங்கடாக்கள் கீழே போய் ஐக்கிய தேசிய கட்சி மேலுக்கு வர இதுகள் இருக்கு. அப்ப அந்த பிரச்சனைகளை நாங்க கலைக்கட்டானு. அப்ப அந்த பிரச்சனைகளை தனித்தனியா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆக்களோட ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறோம். நடத்தி போட்டு தான் நாங்க
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்குள் ஏற்பட்டுள்ள தேர்தல் கால குழப்ப நிலைகளே இந்த தாமதங்களுக்கு காரணமாக இருக்கலாம் என்கின்றார் அரசியல் விமர்சகரும் சமூக ஆர்வலருமான SLM ஹனிஃபா.
கேட்டிருப்பாங்க தேசிய பட்டியல் ரெண்டு தாங்க இல்லாட்டி மூணு தாங்க கட்சி தலைமைத்துவத்தை கேட்டிருப்பாங்க. அமைச்சு பதவி ரெண்டு மூணு தாங்க கேட்டிருப்பாங்க. அதுக்கு நல்ல பச்சை கொடிகள் வரலங்கிறதுக்காக அவங்க அதை பின் அடையிறாங்க, தாமதப்படுத்துறாங்க. அது வரும் முறையிலும் காத்திருந்து எங்கால ஆக கூட இந்த இறைச்சி துண்டுகள் எலும்பு துண்டுகள் கிடைக்குமோ அந்த பக்கம் அவங்க செஞ்சு விடுவாங்க. எங்கட பவரை காட்டி நாங்க இந்த பேசு பேசுற அரசியல்ங்கிறது விடுபட்டு போயிட்டு இனிமேல் எங்கட நாலு சீட்டை வச்சுக்கொண்டு நாங்க நாலு அமைச்சு பதவியும் நாலு அரைமந்திரி பதவிகளையும் நாங்க கேட்டு பெற்றுக் கொள்றது மந்திரி பதவிக்காக அரசாங்கங்களை நிற்கிறத சிங்கள மக்கள் நல்ல இனங்கண்டுகிட்டாங்க
என்றும் குறிப்பிட்டார் அரசியல் விமர்சகரும் சமூக ஆர்வலருமான SLM ஹனிஃபா.
நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாளை வவுனியாவில் கூடி தமது தேர்தல் நிலைப்பாடு குறித்து இறுதி முடிவெடுப்பார்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே அந்த கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தான் வாய்ப்பு கோரியதாகவும் எனினும் தனக்கு அதற்கு சாதகமான பதில் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகத்திடம் தெரிவித்துள்ளார். அவரது செய்திக்குறிப்பு.
வடக்கு கிழக்கு பிரதேசத்தின் முக்கிய கூட்டமைப்பாகிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கிய கூட்டம் நாளை வவுனியாவில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு இடையிலான வேட்பாளர் ஒதுக்கீடு தொடர்பாக இந்த கூட்டத்தில் இறுதி முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி ஆகிய பிரதேசங்களை உள்ளடக்கிய யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 9-7 குறைக்கப்பட்டிருப்பதை அடுத்து அங்கு வேட்பாளர்களை தெரிவு செய்வதில் கூட்டமைப்பின் கட்சிகளுக்கு சிரமங்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கடந்த மாகாண சபை தேர்தலில் 2வது நிலையில் அதிகூடிய வாக்குகளை பெற்ற அனந்தி சசிதரன் அவர்கள் இந்த பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இவர் விடுதலை புலிகளின் முன்னாள் திருகோணமலை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த எழிலன் என்று அழைக்கப்படும் சின்னத்துறை சசிதரன் அவர்களின் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தலில் போட்டியிடுவது பற்றி அவரையே தொடர்பு கொண்டு விவரம் என்ன என கேட்டேன்.
ஏற்கனவே நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தரையாவிடம் நேரில் சென்று ஒரு கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய விருப்பத்துக்கு அப்பால் போரில் பாதிக்கப்பட்ட பெண் என்ற வகையிலும் போரின் சாட்சியமாக நான் இருக்கின்ற வகையிலும் என்னுடைய குரல் பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல சர்வதேசத்தில் அழுத்தமாக ஒலிக்க வேண்டும் என்பதற்காக வேட்பாளராக எனக்கு ஒரு இடத்தை தருமாறு நான் கேட்டிருந்தேன். அவர் அதற்கு யோசிப்போம் என்ற கருத்தை கூறியிருந்தார். ஆனால் இன்றுவரை அவரிடமிருந்து எந்த ஒரு முடிவும் இல்லை. போரில் பாதிக்கப்பட்ட வெல்லக்கூடிய ஒரு பெண்மணியை இவர்கள் நியமிப்பது பொருத்தமாக இருக்கும். நான் வெறும் மாகாண சபை உறுப்பினராக இருக்கின்றபடியால் எங்களுடைய இன அழிப்பு போர்க்குற்றம் தொடர்பான கருத்துக்களை சில இடங்களில் கூறும் போது எங்களுக்கு சில சிறப்பு அதிகாரங்கள் இல்லாதபடியினால் சிலவற்றை நான் பேச முடியாமல் இருக்கின்றது. எனவே ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமாக இருந்தால் அந்த காலத்திற்குள் நான் சிறப்பாக சிலவற்றை சாதித்து விட்டு சென்று விடுவேன். இங்கு இருக்கின்ற பலர் போன்று 2-3 தடவைகள், 4-5 தடவைகள் என்று இந்த பாராளுமன்ற ஆசனத்துக்கு நான் போறவில்லை. ஒரு முறை இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்து பார்க்கும்படிதான் நான் கேட்டிருக்கின்றேன்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆசன ஒதுக்கீடுகள் கட்சிகளுக்கு இடையிலே கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருக்கின்றது. நாளைக்கு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலைமையில உங்களுக்கு என்ன மறுமொழி சொல்லப்பட்டிருக்கிறது?
இதுவரையும் எந்த ஒரு முடிவும் எனக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் தமிழரசு கட்சியில் அனந்திக்கு சீட் கொடுக்க முடியாது என்ற செய்தியை கட்சியின் தலைவர் மாவை சீனாராஜ் அவர்கள் தெளிவாக தெரியப்படுத்தியிருந்தார் பலர் கூடாக. ஆனால் இபிஆர்எஸ் கட்சியினுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தனக்கு ஒதுக்கப்பட்ட 2 ஆசனத்தில் ஒன்று எனக்கு வழங்குவதாக தீர்மானித்தது மட்டுமல்ல என்னிடமும் சம்மதத்தை கேட்டிருந்தார். இந்த இடத்தில் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சீனாராஜ் அவர்கள் அனந்திக்கு ஆசனம் நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் உங்களுக்கு தருகின்ற 2 பேரில் ஒன்றை நான் நீக்கி விடுவேன் என்று அழுத்தம் திருத்தமாக கூறியிருந்தார். எனவே இவர் தமிழரசு கட்சியில் மட்டுமல்ல இந்த போராளி கட்சிகளுடைய இடத்தில் பாராளுமன்றத்தில் நிற்பதை தடுத்திருக்கின்றார்.
இப்ப வந்து நீங்கள் கூறுகின்றதன் படி தமிழ் தேசிய கூட்டமைப்பில், அதாவது தமிழரசு கட்சியினுடைய தேர்தல் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படாது விட்டால் வேறு யாராவது, வேறு கட்சிகள் ஏதாவது உங்களை தங்களுடைய கட்சியில சேர்ந்து போட்டியிடுமாறு அழைத்தால் அப்படி நீங்க போவீங்களா? அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க?
மக்கள் என்ன தேடி வருகின்றார்கள் வந்து எவ்வாறாயினும் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும், இதற்கான அங்கீகாரத்தை நாங்கள் பெற்று தருகின்றோம், நீங்கள் எப்படி என்றாலும் போங்கள், ஏதாவது ஒரு கட்சியில் போங்கள் அல்லது சுயேட்சையாக கேளுங்கள் என்ற வகையில் அழுத்தங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் யோசிப்போம் யோசிப்போம் என்ற பதிலை தான் மக்கள் மத்தியில் கூறிக்கொண்டிருக்கின்றேன். ஆனால் எனக்கு கூட்டமைப்பை உடைக்கின்ற நோக்கம் அல்ல. நான் அரசியலில் வந்ததும் ஒரு திடீர் பிரவேசம் தான். எனவே என்ன முடிவை நான் இறுதி நேரம் எட்டுவேன் என்பதை இப்ப சொல்ல முடியாம இருக்கின்றது. நிர்கட்டமாக முடியாதென்னும் சொல்ல முடியாது, முடியும் சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கின்ற தீர்மானம் எடுக்கவில்லை நான்
என்றார் அனந்தி சசிதரன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்கள் ஜனநாயக போராளி கட்சி எனும் பெயரில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளது குறித்த செய்திகளை நேயர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை பிபிசி தமிழோசையில் கேட்டிருப்பீர்கள். அப்படி அவர்கள் போட்டியிட திட்டமிட்டுள்ளது குறித்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் தேர்தல் நிலைப்பாடு குறித்தும் நமது செய்தியாளர் உதயகுமார் வழங்கும் தகவல்கள்.
எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் தனித்தா அல்லது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியுடன் இணைந்தா போட்டியிடுவது என்பது குறித்து நாட்டின் அரசியல் சூழ்நிலைக்கேற்ப முடிவுகள் எடுக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் சிவனசேத்துறை சந்திரகாந்தன் கூறுகின்றார்.
மைத்திரிபால சிறிசேனா அவர்களும் முன்னாடி ராஜபக்ச அவர்களும் இந்த குழப்பங்களை இதில் நாங்கள் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதிலே நாங்கள் மிக தெளிவாக இருந்தோம். எதிர்காலத்தில் அப்படி நிலை தொடர்ந்தால் சில நேரம் ஐக்கிய தேசிய கட்சி ஒருங்கிணைந்து தேசிய அரசாங்கம் அமைக்கிற பொழுது நாங்களும் எங்களுடைய பிணைத்துவத்தை அதில் இணைத்துக் கொள்வோம் என்ற திட்டங்களை நாங்கள் வைத்திருந்தோம். அந்த நேரத்திலே நாங்கள் தனியாக போவோம் என்ற ஏகமனதான கிட்டத்தட்ட நானும் அதிலேயே மிக உறுதியாக இருந்தேன். இப்பொழுதோ நேற்று முன்தினம் இடம்பெற்ற மாற்றத்துக்கு பின்னர் ஜனாதிபதி அவர்களும் அந்த தேர்தலுக்கான குழுக்களில் அழைத்து பேசிய பின்னர் ஒரு நிலையான முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்களும் முன்னாள் ஜனாதிபதி அவர்களும் ஒன்றிணைந்து இருக்கிற நிலையிலே அவர்கள் இரண்டு இணைந்தால் பலமான ஒரு ஆட்சி எதிர்காலத்தில் அமைப்பார்கள் என்ற நம்பிக்கை கிட்டத்தட்ட 98% நம்பிக்கையில் ஒருவருக்கும் வந்திருக்கிற நிலையிலே நாங்கள் ஏற்கனவே ஜூபிஎஃப்ஏயிலே ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இருந்த நாங்கள் அவர்களை வெட்டிவிட்டு எப்படி தனியே போவது என்பதிலே பிரச்சனை. அதே போன்று இருவரும் எங்களை அழைத்து பேசியிருக்கிற நிலையிலே மட்டக்களப்பினுடைய பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படாமலும் எதிர்காலத்திலே சிறுபான்மை தலைவர்கள் எல்லாம் எங்களுடன் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படை கோரிக்கைகள் எல்லாம் கருத்தில் எடுத்திருக்கிறோம். கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் தலைவர் உறுப்பினர்களை அழைத்து பேசி வருகிற செவ்வாய்க்கிழமையோடு முடிவெடுப்பதாக நாங்கள் உத்தேசித்திருக்கிறோம்
என்றும் அவர் கூறினார். முன்னாள் விடுதலை புலி உறுப்பினரான சிவனசத்துரை சந்திரகாந்தன் 10 வருடங்களுக்கு முன்னதாகவே அந்த அமைப்பிலிருந்து விலகி ஜனநாயக அரசியலில் இணைந்து கொண்டவர். அவரிடம் முன்னாள் விடுதலை புலிகள் ஜனநாயக போராளி கட்சியாக அரசியலில் பிரவேசிக்க இருப்பதாக கூறப்படுவது பற்றி கேட்டபோது அது பிரதான தமிழ் கட்சிகளுக்குள்ளே முரண்பாடுகளை தோற்றுவிப்பதாக அமையும் என்று கூறுகின்றார்.
தமிழீழ விடுதலை புலிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தேர்தல் அரசியலில் நேரடியாக பங்கு பெற்றுவதற்கு அவர்கள் இந்த முயற்சிகள் எடுக்கவில்லை, அவர்கள் அதை நம்பவில்லை. அவர்களுடைய ஒரு பிரதிநிதிகளாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழைத்துக் கொண்டார்கள். துரதிருஷ்டவசமாக அந்த அமைப்பு பலமிழந்து அழிக்கப்படுகிற பொழுதும் அதிலிருந்து தப்பி வந்தவர்களை ஒரு கௌரவப்படுத்தும் மூலமாகவும் அல்லது நீ ஆயுத போராட்டம் சரி வராது தமிழர்களுக்கு அடிப்படையிலே ஜனநாயக போராளிகளாக விரும்புவவர்களை இணைத்திருக்க வேண்டும். அதை அவர்கள் ஓரளவு குறிப்பிடவில்லை செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கக்கூடிய மாதிரி அவர்களுடைய அதாவது தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் உருவாக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு முனைந்திருக்க வேண்டும். அதை அவர்கள் செய்யாத இந்த பட்சத்திலே இன்னும் ஒரு போராளிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் வருவது என்பது இவ்வளவு காலம் கடந்த பின்னர் அது போராட்டத்தோடு முடிந்த சர்வாயோடு வந்திருந்தால் வேற ஒரு பார்வை இருந்திருக்க முடியும். இப்பொழுது வந்திருக்கிற சூழலே அது குறிப்பாக தமிழ் கட்சிகளுக்குள்ளேயும் அல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே பிணக்குகளையும் அதே போன்றும் இந்த எங்களுக்குள்ளே இருந்து எழுகிற விமர்சனங்கள் அது தென்பகுதியில் இருக்கிற பேரினவாத சக்திகளுக்கும் வாய்ப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகளை சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியதாக ஆகையால் இப்போதற்கு இது உடனடியாக சாத்தியப்படாத விஷயமும் உள்முரம்பாடுகளை தோற்றுவிக்கக்கூடிய விடயமாகவும் அமைந்திருச்சு என்றுதான் நான் பார்க்கிறேன்
என்றும் குறிப்பிட்டார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் தலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சருமான சிவனசத்துரை சந்திரகாந்தன்.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை அரசின் பத்திரிகை பேரவையை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வருகின்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் நிறைவேற்று அதிகார நடவடிக்கைகளை கண்டித்து இலங்கை பத்திரிகை ஸ்தாபனம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்பதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி ஊடகவியலாளர்களை சிறையில் தள்ளும் சட்டத்திற்கு உயிர் கொடுத்துள்ளதாக அந்த அறிக்கை சாடியுள்ளது. இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் தலைமை நிறைவேற்று அதிகாரி குமார் லோபேஸ் அவர்களிடம் இதுகுறித்து பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
பிரஸ் கவுன்சிலுக்கு எதிராக இலங்கை பத்திரிகை ஸ்தாபனம் வந்து 2003 இருந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது. ஏனென்றால் அந்த சட்டத்தின் கீழ் ஒரு ஊடகவியலாளரையோ ஒரு பப்ளிஷரையோ ஒரு எடிட்டரையோ அவங்க ஃபைன் பண்ணலாம் இல்லாட்டி அரெஸ்ட் பண்ணலாம். அப்ப என்ன ஆகும்னா ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு ஒரு பப்ளிஷருக்கு மறைமுகமா ஒரு த்ரெட் ஒன்று இருக்குது. அதாவது செய்திகளை பகிர்ந்து கொள்றதுக்கோ உண்மையை வெளிப்படுத்துறதுக்கோ ஏன்னா பல காரணங்கள் கொண்டு அவங்க ஜேர்னலிஸ்ட் அரெஸ்ட் பண்ணக்கூடியனால அப்ப அது வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு தடையா இருக்குது.
இந்த அரசாங்கம் மீண்டும் கொண்டு வர இருக்கிறது இந்த சட்டத்தை. இதற்கு முதல் எப்போது இந்த சட்டம் நிறுத்தப்பட்டது அமல்படுத்தப்படுவதில் இருந்து?
இந்த சட்டம் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் கவுன்சில் ஒன்று தேவை. அந்த கவுன்சில்ல வந்து ஒரு நான் நினைக்கிற மாதிரி ஒரு 5 இல்லாட்டி 6 பங்கினர் இருக்கணும். அந்த பங்கினர் வந்து உங்களுக்கு இண்டிபெண்ட் மீடியா யூனியன்ஸ்ல இருந்து தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. 2004 ரணில் விக்ரமசிங்க கீழ அந்த கவுன்சில் வந்து நியமிக்கப்படவில்லை. ஏன்னா ஒவ்வொரு 2 வருடத்துக்கு ஒருக்க அது நியமிக்கப்பட்டிருந்தோம். ஆனா இது நியமிக்கப்படவில்லை. ஏன்னா இது நியமிக்கப்பட்டால் மறுபடியும் பிரஸ் கவுன்சில் ஆக்டிவேட் ஆகும். அதனால நியமிக்கப்படாம அப்படியே டிஸ்பான்ஸ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. அதாவது அதை ஆக்டிவேட் பண்ணே இல்லை. ஆனா 2010 மறுபடியும் ராஜபக்ஷ பிரசிடென்ட் வந்த நேரத்துல அவர் மறுபடியும் நியமிச்சாரு குழுவினர்களை. ஆனா அந்த நேரத்துல ஒரு யூனியனால அவங்க நியமிக்க அவங்களோட குழுவினரோட நியமிக்கப்படவில்லை. அதனால அவங்களுக்கு அதை ஆக்டிவேட் பண்ண முடியல. ஆனா இந்த முறை பிரசிடன்ட் மைத்ரிபால சிறிசேன வந்து எல்லா குழுவினரையும் அவரோட எக்ஸிகூட்டிவ் பவர்ஸால நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இனி அதனாலதான் நாங்க அந்த கடுமையா அதை எடுத்து அறிக்கை வைத்திருக்கோம்.
ஊடகங்களை கண்காணிப்பதற்கு ஒரு அமைப்பு இருப்பது அவசியம் தானே?
கட்டாயம் நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா ஏற்கனவே இலங்கையில் செல்ஃப் ரெகுலேட்டட் கவுன்சில் ஒன்று இருக்கு, அதாவது இலங்கை பத்திரிகை ஸ்தாபனமும் இலங்கை பிரஸ் கம்ப்ளைண்ட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி ஒன்று அமைக்கப்பட்டுச்சு. அதுக்கு எதிராக இதற்கு மெயின் காரணம் வந்து என்னன்னா ஸ்ரீலங்கா பிரஸ் கவுன்சில் நியமிக்கப்படும் ஆட்கள் வந்து கவர்மெண்ட்டை சார்ந்தவர்கள், மற்றது அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது கவர்மெண்ட்டை சார்ந்ததாக இருந்த ஒழிய பத்திரிகையின் பிரஸ் ஃப்ரீடம்க்கும் அது ஜேர்னலிஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்தோனேஷியா பிரஸ் கவுன்சில் எடுத்தீங்கன்னா அது நடைமுறைப்படுற விதம் வேற. இப்ப இலங்கை பிரஸ் கவுன்சில் வந்து நடைமுறைப்படுறது வேற விதமாக. ஏன்னா இலங்கை பிரஸ் கவுன்சில் அந்த கான்ஸ்டிடியூஷன் கவுன்சில்ல இருக்க வேண்டிய பங்கினர்கள் வந்து எல்லா மீடியா ஆர்கனைசேஷன் சார்ந்தவர்கள் இல்லை, அது கவர்மெண்டால நியமிக்கப்படுறது. அப்ப சிவில் சொசைட்டி சிவில் ரெப்ரசன்டேஷன் அந்த சரியா இல்லை.
அப்படி என்றால் இந்த பிரஸ் கவுன்சில் கூடவே கூடாது என்று நீங்கள் அரசாங்கத்திடம் உங்களுடைய புதிய அரசாங்கத்திடம் உங்களுடைய இந்த பிரச்சனைகளை முன்வைத்து பேசினீர்கள்களா இதுக்கு முன்னர்?
இதுக்கு முன்னால் நாங்கள் பல தடவைகள் பிரசிடன்ட் மஹிந்த ராஜபக்சே இருக்கும் பொழுது, முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ரணில் விக்ரமசிங்கா அவர் இருக்கும் பொழுது, இப்பொழுதும் கூட இந்த ஜனவரி 8ஆம் தேதி நடந்த ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு முன்னால் கூட நாங்க இதை முன்வைத்தோம். இதை முன்வைத்து நாங்க சொன்னோம் இந்த மாதிரி பிரஸ் கவுன்சில் ஆக்டையே ரிப்பீல் பண்ண சொல்லி அதை எடுக்க சொல்லி பிரஸ் கவுன்சில் நம்மளுக்கு தேவையில்லை, நாங்கள் செல்ஃப் ரெகுலேஷன் மூலம் வி வில் மேனேஜ் அவர் பிரஸ். ஆனா அதுக்கு அவங்க சொன்ன முதல்ல சொன்னது வந்து சரி நீங்க செல்ஃப் ரெகுலேஷன் மூலம் செய்யுங்க, நாங்கள் பிரஸ் கவுன்சில் இப்போதைக்கு நாங்கள் இப்போதைக்கு ரிப்பீட் பண்ண முடியாது விட்டாலும் நாங்கள் அதை ஆக்டிவேட் பண்ண மாட்டோம், நாங்கள் கொஞ்சம் நாள் பொறுத்து அதை பார்ப்போம், நம்மளுக்கு எப்படி அதை ரிப்பீல் பண்ணலாம், எப்படி நடைமுறைப்படுத்தலாம், இல்லாட்டி எப்படி அதை வாபஸ் வாங்கலாம்.
இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் தலைமை நிறைவேற்று அதிகாரி குமார் லோபேஸ். பிரிட்டனில் மிக நீண்ட காலம் அரசியாக இருந்த விக்டோரியா மகாராணியாரின் தனிப்பட்ட சில உடுப்புகள் ஏலத்தில் விற்கப்பட உள்ளன. அவர் காலமாகி 100 ஆண்டுகளுக்கு மேலாகி இருந்தாலும் அவர் பயன்படுத்திய பொருட்களுக்கு இன்றளவும் பெரிய விலைக்கு ஏலத்தில் எடுக்கப்படுகின்றன. இதுகுறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு ஒன்று தமிழில் தருகின்றார் பிரதீபன் புனிதசீலன்.
விக்டோரியா மகாராணியார் அணிந்திருந்த ஒரு ஜோடி உள்ளாடைகள் ஏலமிடப்பட உள்ளன. பருத்தி துணியால் ஆன இந்த பேண்டுகள் 45 இன்ச் இடுப்பு சுற்றளவை கொண்டவை. இந்த உள்ளாடைகள் பிரிட்டனின் வில்ட்ஷயர் பகுதியில் ஏலத்தில் விடப்படுகின்றன. மிக நீண்டகாலம் ஆட்சி புரிந்த பிரிட்டிஷ் மகாராணியார் என்ற புகழை பெற்ற விக்டோரியா மகாராணியார் இளமை காலங்களில் மெலிவான உடலமைப்பை கொண்டிருந்தார். அப்படியானால் எந்த வயதில் 45 இன்ச் இடுப்பளவான இந்த பேண்டுகளை அணிந்திருப்பார் என்ற கேள்விக்கு விடை காணும் வகையில் மகாராணியாரின் வாழ் நாட்களில் சேகரிக்கப்பட்ட நிலப்படங்கள் ஆதாரமாக கொள்ளப்பட்டன. மகாராணியார் முதுமை காலங்களிலேயே உடல் பருமனடைந்திருந்தார் என்பதுடன் வாழ்நாளின் கடைசி 10 வருடங்களுக்குள்ளேயே இந்த உள்ளாடைகளை அணிந்திருக்கக்கூடும் என அதை ஆய்வு செய்துள்ளவர்கள் கண்டறிந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி 1891களிலேயே 45 இன்ச் சுற்றளவான பேண்டுகளை அவர் அணிந்திருப்பார் என கணிப்பிடப்பட்டுள்ளதாக ஏலதாரர் எட்மண்ட் கூறினார். எசெக்ஸில் உள்ள எஸ்டர்டேஸ் வேர்ல்டு மியூசியம் என்ற நிறுவனத்தால் வில்ட்ஷயரில் ஏலமிடப்படவுள்ள இந்த பேண்டுகளில் விக்டோரியா மகாராணியாரின் VR எனப்படும் அரச இலச்சினை தையல் வேலைப்பாடுகளுடன் காணப்படுகின்றன. ஜூலை 11ஆம் தேதியன்று ஏலத்திற்கு வரவுள்ள இந்த பேண்டுகள் 1000000 பவுண்டுகள் விலைக்கு போகலாம் என தாங்கள் எதிர்பார்ப்பதாக ஏலதாரர் ரிச்சர்ட் எட்மண்ட் கூறுகிறார். விக்டோரியா மகாராணியாரின் பணியாளர்களின் பரம்பரையில் வந்த ஒருவரிடமிருந்து எஸ்டர்டேஸ் வேர்ல்டு மியூசியம் நிறுவனத்தாரால் சேகரிக்கப்பட்ட இந்த பேண்டுகள் 125 வருடங்கள் பழமை வாய்ந்தவை என ஏலதாரர் எட்மண்ட் தெரிவிக்கிறார். குறிப்பாக 1901 விக்டோரியா மகாராணியார் மரணமடைந்த பின்னர் அவரது உடைகள் அரச குடும்பத்திற்காக பணியாற்றியவர்களுக்கு வழங்கப்பட்டதாக கூறிய ஏலதாரர் எட்மண்ட் அவற்றில் அரச குடும்பத்தின் இலச்சினைகளும் பொறிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நடைபெறவுள்ள இந்த ஏலத்தில் விக்டோரியா மகாராணியார் மற்றும் அவரது மகள் இளவரசி அலிஸ் ஆகியோர் அணிந்திருந்த இரவு ஆடைகள், காலுறைகள் மற்றும் பாதணிகளும் விற்கப்பட உள்ளன. அவை இன்னமும் நல்ல தரத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வருடம் கென்டில் நடைபெற்ற ஏல விற்பனையில் ஏலமிடப்பட்ட விக்டோரியா மகாராணி பயன்படுத்தியிருந்த பட்டினால் ஆன உள்ளாடையொன்று 6200 பவுண்டுகள் ஏலத்திற்கு போயிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.